கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் அனைவரையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலும், கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக என்கிற வாழ்த்துக்களோடு உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல, அடியன் சார்ந்திருக்கிறதான திருச்சி பட்டணத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த ஒரு நல்லதொரு மாலை வேளையிலே அநேக பட்டணங்களிலிருந்து வந்து கூடியிருக்கிற உங்கள் யாவர் மத்தியிலையும் தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகப்பெரிய கிருபை, இரக்கம், அவருடைய வல்லமையுள்ள பாதுகாவல் மற்றும் அவருடைய அன்புள்ள நேசக்கரம், இவையாவும் நம் அனைவரோடும் இருக்கும் பட்சத்திலே இந்த இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டிலே நாம் இங்கு கூடி வரவும், அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை தொழுது கொள்ளவும், அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை தியானிக்கவும், தேவன் நம் அனைவருக்கும் பாராட்டிட்ட இந்த மாபெரும் உன்னதமான கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தரேசு மூலமாக முதலாவது கோடான கூடிய நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய கடைசி தலைப்புக்குள்ள நாம் கடந்து போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பாடத்தின் தலைப்பு, சகோதரர் சொல்லிட்ட வண்ணமாக, அறுவடையின் முடிவில், அறுவடையின் முடிவில் என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய தியானம் அங்கே இருக்கும். ஸோ பாடத்தின் தலைப்பை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும் போதே பாடத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய வரும். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமோ சிந்திக்க வேண்டிய தலைப்பு, ஒரு முக்கியமான தலைப்பு. ஏன் இந்த தலைப்பை நாம் இப்போ தியானிக்க அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் நம்முடைய இரட்சகர் இந்த பூமியில் வந்திருந்து 1874 அப்புறம் அந்த அறுவடையினுடைய காரியங்கள் ஆரம்பித்து இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியோடு சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 144 வருடங்கள் முடிந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் 145 வருடம் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஆரம்பித்தது 1874. முடிவு பற்றி சிந்திக்க வேண்டியது அவசியம் சகோதர சகோதரிகளே. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கு, முடிவுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இவைகள் தான் இந்த தலைப்புக்குள்ள நம்ம பிரவேசிக்க செய்வதற்கான முக்கியத்துவத்தில் நம்பர் 1 முதலாவது காரணம். அதே சமயத்தில் இரண்டாவது இந்த தலைப்பை நம்ம தியானிக்க எடுத்துக்கொண்ட காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேத மாணவர்கள் மத்தியில் இனி தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அடுத்து ஒன்று சம்பவிக்கணும்னா அது முதலாவது எதை பற்றினதாக தான் இருக்கணும் அப்படின்னா, அறுவடை. கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையில் வந்திருந்து ராஜ்யத்தின் வேலைகள் துவங்க ஆரம்பிச்சுட்டார். அந்த வேலைகளில் கர்த்தர் முதலாவது கையில் எடுக்கக்கூடிய வேலை என்று சொல்லி பார்க்கும்போது இந்த அறுவடை வேலை. வசனங்கள் நமக்கு நிறைய இருக்குது. குறிப்பா ஒரு வசனம் மத்தேயு 13:30 வசனத்துல வாசிக்கும் போது, மத்தேயு 13:30,
அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள்.
போதும், இங்க வாசிக்கும் போது சகோதர சகோதரிகளே, அறுப்பு காலத்தில் கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு அப்புறம், இந்த 1874 அப்புறம் முதலாவது கர்த்தர் செய்யக்கூடிய வேலை என்னன்னா இந்த அறுவடை வேலை. கோதுமை மற்றும் களைகளுடைய வேலை பிரித்தெடுக்கப்பட்டு களஞ்சியத்தில் சேர்க்கப்படக்கூடிய இந்த அறுவடை வேலை, கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகை வந்திருந்து செய்யக்கூடிய முதலாவது வேலை அறுவடை வேலை. வேற எந்த வேலையும் அவர் இப்போதைக்கு செய்யல. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன் த ஹார்வெஸ்ட். இதைத்தான் இந்த தலைப்புல நம்ம இன்னும் சிந்திக்க நம்மை தூண்டுது. அதே சமயத்துல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கர்த்தருடைய இரண்டாம் வருகை வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலை நிறைவேறாமல் வேற எந்த வேலைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அனுமதி இல்லை. எங்க வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, வெளிப்படுத்தின விசேஷம் மன்னிக்கணும் 7:3.
ஹலோ,
வெளிப்படுத்தின விசேஷம் 7:3.
ஏழு
போதும், நாம் நமது ஊழியக்காரர் தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு அப்புறம் இந்த பூமியில நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த 6000 வருஷ தீமை நிறைந்த ராஜ்யத்தினுடைய அழிவு. இதை தேவன் எப்படித்தான் ஏற்படுத்த போறாருன்னா, மகா உபத்திரவத்தின் காலத்துல, இந்த மகா உபத்திரவத்தின் காலத்தை நடைமுறைப்படுத்துவதன் விஷயத்துல வெளிப்படுத்தினால் 7 முதல் 2 வசனங்கள் வாசிக்கும் போது அங்க 4 தூதர்கள் 4 காற்றுகளை பிடித்திருப்பாங்க. அந்த தூதர்களுக்கு உண்டான கட்டளை என்னன்னா, நாம் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் நீங்க பூமியையும் மரத்தையும் சமுத்திரத்துல எதையுமே என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. ப்ரூஃப் நமக்கு இருக்குது, தேவன் இந்த அறுவடை வேலை நிறைவு செய்யாமல், இந்த அறுவடை முடிவுக்கு வராமல், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அடுத்து எந்த காரியத்தையும் தேவன் அங்க நடப்பிக்கிறது இல்லை சகோதர சகோதரிகள். மேலும் இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவம், இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இனி நடக்க போற விஷயங்களை அறிந்து கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய இலக்கை சரியான வகையில போய் அடைவதற்காக இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சோ, இதுவரை பாடத்தை இந்த பாடத்திற்கான முன்னுரையே நம்மை பாடத்துக்குள் வழிநடத்தும். அறுவடையின் முடிவில் ஆரம்பிக்கலாம். கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையில வந்து செய்யக்கூடிய முதல் வேலை இதுதான். இந்த வேலை நிறைவேறாம முடிவடையாம தெய்வீக திட்டத்துல வேற எந்த வேலைக்கும் அனுமதி இல்லைன்னா அறுவடையின் முடிவு எப்போ சம்பவிக்கும், அறுவடையின் முடிவு எப்போ நடக்கும், இதை நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் போது வேத வசனங்கள்ல இருந்தே சில காரியங்களை ஆராய்ச்சி செய்யலாம். அறுவடையின் முடிவு என்று சொல்லும் போதே முதலாவது நாம் படிக்க வேண்டிய வேதவசன பகுதி ஆமோஸ் 9:13 வசனம்.
இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடுகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்க, இந்த வசனம் அநேக விஷயங்களை நமக்கு காண்பிக்குது. ஆனா நம்முடைய பாடத்திற்கு தேவையான காரியம் என்று பார்க்கும் போது, உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடிக்கணும். இந்த இங்கிலீஷ்ல தொடர்ந்து பிடித்து என்ற வார்த்தை ஓவர் டேக் வருது, ஓவர் டேக் பண்றது. உழுகிறவன் குறிக்குது மகா உபத்திரவம், அருமையான நிலம் அதை பிச்சு எடுக்கிறது, உழுகிறது. இந்த பூமியை தேவன் ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும் போது அதை உழுகுவார், மகா உபத்திரவம். ஆனா இந்த உழுகிறவன் யாரை தொடர்ந்து பிடிக்கணும் அப்படின்னா அறுக்கிறவன் குறிக்குது அறுவடையின் வேலை. அறுவடை வேலை எப்போ முடிவுக்கு வரும், வசனம் சொல்லுது உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடிக்கணும். உழுகிறவன் மகா உபத்திரவம், அறுக்கிறவன் அறுவடை வேலை. இந்த பூமியில அறுவடை வேலை போய்கொண்டே இருக்கும், மகா உபத்திரவம் தொடர்ந்து வந்து அதை முந்தும். இந்த அறுவடை வேலை இந்த பூமியில செய்யாதபடிக்கு அது ஓவர் டேக் பண்ணும். சோ, அறுவடை எப்ப முடிவுக்கு வரும் என்று சொல்லும் போது முதலாவது நாம தியானிக்கக்கூடிய வசனம் இது. எப்ப முடியும், நாமளா நிறுத்தணுமா, இல்ல அறுவடை தொடர்ந்து இந்த உலகத்துல போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த அறுவடை செய்யாதபடிக்கு, செய்ய முடியாதபடிக்கு ஒரு உபத்திரவம் நம்ம என்ன பண்ணோம்னா மேற்கொள்ளும், தடுத்து நிறுத்தும். இது முதலாவது அறுவடையினுடைய முடிவு பற்றி நாம தியானிக்கும் போது. அடுத்த ஒரு வசனம் அறுவடைய முடிவு பத்தி பேசும்போது யோவான் 9:4 வசனம்.
பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
ஆமாம் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தம்முடைய முதலாம் வருகையில வந்திருக்கும் பொழுது கிரியை செய்தார், பகற்கால கிரியை. அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய கிரியை. விசேஷமாக கிறிஸ்து கிரியை, பிதாவின் கிரியை. என் பிதா இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிரியை அறுவடை வேலை. இது எது வரைக்கும் போகும்னா பகற்காலம் இருக்கும் வரைக்கும் போகும். அறுவடை வேலை பகற்காலம் இருக்கும் வரைக்கும் போகும். அறுவடை எப்போ முடிவுக்கு வரும், ஒரு கேள்வி கேட்டா வசனம் சொல்லுது ஒருவரும் இப்படிப்பட்ட கிரியையை செய்ய முடியாதபடிக்கு ஒரு ராக்காலம் வரும், அது வரைக்கும் இந்த அறுவடை வேலை இந்த பூமியில கடந்து போகும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று சொல்லும் போது அநேக பாடங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். சபை மேல ஒரு உபத்திரவம், சபை இந்த பூமியில சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்கும் போது அவர்கள் மேல ஏறெடுக்கப்படக்கூடிய உபத்திரவம், அவர்களுடைய ஊழியங்கள் நிமித்தம் செய்யாதபடிக்கு, செய்ய முடியாதபடிக்கு இந்த அறுவடை வேலை தடை செய்யப்படும் ஒரு குறிப்பிட்ட காலம். எப்படி கர்த்தருடைய வாழ்க்கையில அந்த கெத்செமானுடைய கடைசி இரவு, அதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பப்ளிக்கா தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகள் பேசினார். கடைசி ஒரு வாரம், கடைசி அஞ்சு நாட்கள்ல தன்னுடைய சீஷர்களுக்கு மாத்திரமே தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். ஆனா கடைசி இரவு என்று பார்க்கும்போது அவரால் வெளியரங்கமாகவும் ஊழியம் செய்ய முடியல, அவருடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் கிட்டையும் அவருடைய ஊழியம் செய்ய முடியல. அவர் தனிமைப்படுத்தப்பட்டார், அவர் கிரியை செய்ய முடியாத ராக்காலம். இதே போலதான் நம்முடைய இந்த கடைசி நாட்கள்ல கிரியை செய்ய முடியாத ராக்காலம் ஒண்ணு வரப்போகுது. வெளியரங்கமா ஹார்வெஸ்ட், பரிசுத்தவான்களுடைய கூடுகை தடுத்து நிறுத்தப்படும். அறுவடை எப்போ முடியும்? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும்போது அறுவடை செய்ய முடியாதபடிக்கு, அறுவடை வேலையில ஈடுபட முடியாதபடிக்கு இந்த வேலை நிறுத்தப்படும். இதே ரெஃபரன்ஸ் இன்னொரு வசனங்கள்ல கூட நமக்கு காண்பிக்கப்படுது. அறுவடை எப்போ முடிவுக்கு வரும், எப்போ அறுவடை முடியும்? வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 வெளிப்படுத்தின விசேஷம் 13:17.
அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது.
ஆமாம் சகோதர சகோதரிகளே, அறுவடை எப்போது முடிவுக்கு வரும்? மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்றுக் கொள்ளும் போது. மிருகத்தின் முத்திரைய தரித்து கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்கள் யாரும் இந்த பூமியில வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. எதை குறிக்குது? இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அதிகாரம், சத்துவம். அந்த சத்துவத்தின் நிமித்தம் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளும் படிக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சபைகளுக்கு உண்டான ஒரு கட்டளை. அந்த கட்டளை, அந்த முத்திரை தங்களுடைய நெற்றிகள்ல, தங்களுடைய கைகள்ல தரித்து கொள்ளாதவர்கள் எவர்களோ, உண்மையான தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவர்கள் இந்த உலகத்துல யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. என்ன வாங்க முடியாது, என்ன விற்க முடியாது? தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை எடுத்து சொல்லவும் முடியாது, அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கூடி வரவும் முடியாது. இதுதான் வாங்க முடியாது, விற்க முடியாது. அறுவடை வேலை நிறுத்தப்படும், ஸ்டாப். எப்போ? மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்றுக் கொள்ளும் போது. அதைத்தான் யோவான் 9:4 எப்படி கர்த்தர் பேசிட்டார்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அப்போ அறுவடையினுடைய முடிவு என்று சிந்திக்கும் போது, அறுவடை எப்போது முடிவுக்கு வரும் என்று சிந்திக்கும் போது, இந்த வசன பகுதிகள் நமக்கு வெளிச்சமா காண்பிக்குது. சபை இந்த பூமியில அறுவடை வேலையை தொடர்ந்து செய்யலாம், செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அது கண்டினியூ பண்ணலாம். நாமளா ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி, நாமளா ஒரு விஷயத்தை யோசிச்சு அதை நிறுத்த வேண்டாம். வசனங்கள் எப்படி காண்பிக்குது? அது நிறுத்தப்படும், அது தடுத்து நிறுத்தப்படும். எப்படி? ராக்காலம் வரும், செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியாதபடிக்கு தேவன் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அனுமதி கொடுப்பார். ராக்காலம். அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு கிளியரா விளக்கம் கொடுக்குது, அறுவடை எப்போது முடிவுக்கு வரும் என்று. ஆனா இப்படி சிந்திக்கும் போது சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த அறுவடை வேலை என்பது, கிறிஸ்து வேலை என்பது, இது சாதாரண வேலை அல்ல. தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலேயே மிகவும் முக்கியமான சிருஷ்டி, புது சிருஷ்டி, தேவனுடைய அல்டிமேட் ஒர்க், பிரதான சிருஷ்டி, புது சிருஷ்டி. தேவன் சிருஷ்டித்த அநேக சிருஷ்டிப்புகள் இருக்கு, ஆனா அந்த சிருஷ்டிகளினுடைய காரியங்கள்ல மிகவும் உன்னதமான சிருஷ்டிப்பு, சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி தேவன் செய்யறார். யார் செய்யறார்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வேலைகளை இந்த சுவிசேஷ யுகத்துல 2000 வருஷமா செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அல்டிமேட் ஒர்க்க இந்த அமைப்பு, மனிதர்கள் தடுத்து நிறுத்த முடியுமா? 144,000 என்பது ஏதோ சமீபத்தில் குறிக்கப்பட்ட எண்கள் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவனுடைய சிந்தையில தேவன் முன்குறித்த ஒன்று. தேவன் இந்த சுவிசேஷ யுகத்துல அவரையே உருவாக்கிட்டு இருக்கிறார். அவரையே, அவருடைய சுபாவத்திற்கு தேவர்கள், அழியாமைக்கு உரியவர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட அல்டிமேட் பிரதான ஒர்க், பெரிய சிருஷ்டி, பெரிய வேலை. இந்த வேலைய, அந்த 144,000 இந்த வேலைய மனிதர்களால, மனிதர்களுடைய அமைப்பினால, சாத்தானால ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள்னால தடுத்து நிறுத்த முடியுமா? அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? யாருக்கும் தேவன் மேல நம்பிக்கை இல்லையா? அவருடைய வல்லமை மேல முடியாது. சர்வ வல்லமை உள்ள தேவன் கையை நீட்டினா அதை மடக்கிறதுக்கு யாருக்கு சக்தி இருக்கு? வசனங்கள் சொல்லுது, நோ சான்ஸ்லெஸ், இதற்கு வாய்ப்பே இல்லை. தேவன் நிர்ணயிச்ச 144,000 சிருஷ்டி சிருஷ்டிக்கப்படும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பூமியிலே சரி, இந்த பூமியை தாண்டியும் சரி, யாருக்கும் என்ன இல்லை? சக்தி இல்லை. வசனங்கள் நிரூபணம் இருக்குது. அதே வசன பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 7:3.
நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள்.
சேதப்படுத்தாதிருங்கள் கட்டளை. இந்த ஒர்க் நோ டிஸ்டர்ப், இதுல யாரும் தடை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. தேவன் சொல்றார், நாம் நம்முடைய கர்த்தர் மூலமா நாம் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும், 1,44,000 நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் எதற்கும் அனுமதி கிடையாது சேதப்படுத்துவதற்கு. சகோதர சகோதரிகள், இதே விஷயம் இன்னொரு இடத்துல நிரூபணம் ஆகுது. எங்கன்னா எசேக்கியேல் 9:4-11. எசேக்கியேல் 9:4-11.
கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் சுற்றி உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டெழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார்.
பாருங்க, இந்த வசன பகுதிகள் அடங்கிய அந்த அதிகாரம் நமக்கு பரிச்சயம். பிரதர்சல் அவருடைய தெய்வீக ஊழியத்திற்கு அவருடைய நியமனம், அவரால் ஏறெடுக்கப்படக்கூடிய ஊழியத்தின் தன்மைகள், இவைகளை நமக்கு விலக்கி காண்பிக்கக்கூடிய ஒரு அதிகார பகுதி எசேக்கியேல் 9:1. அந்த அதிகாரத்தில் பிரதர் ரசலுடைய ஊழியங்கள் பற்றி பேசும்போது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த அறுவடை நாட்களில் கட்டளை என்னன்னா, மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. வெளிப்படுத்தல் 7 இணையான ஒரு வசன பகுதி, நெற்றிகளில் அடையாளம் போடு. பிரதர் ரசலுடைய ஊழியம் அதுதான். ஆனால் இந்த ஊழியம் இடையில தடைபட்டுச்சா, நிறுத்தப்பட்டுச்சா? 1,44,000 பேருக்கு முத்திரை போட முடியாதபடிக்கு இந்த ஊழியம் தடைபட்டுச்சான்னு கேட்டால் ரிப்ளை கொடுக்கிறார் பிரதர் ரசல். மகிமையில எப்படிப்பட்ட ஒரு ரிப்ளைனா, 11:1.
இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அருகில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன்.
நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவன் பிரதர் ரசல் கையில கொடுத்துட்ட ஊழியம் 1,44,000, அந்த கடைசி ஹார்வெஸ்ட் பீரியட்ல வரக்கூடிய ஜனங்களுடைய நெற்றிகள்ல அடையாளம் போட்டாயிற்று. ஒருவேளை நீங்க கேள்வி கேட்கலாம், பிரதர் பிரதர் அசல் இன்னைக்கு நம்ம காலத்துல இல்லையே, அப்புறம் எப்படி அவருடைய ஊழியம் இன்னைக்கு செய்ய முடியும், அவர் ஊழியம் செய்ய முடியும், நெற்றிகள்ல அடையாளம் போட முடியும்? இன்னைக்கு அவருடைய ரைட்டிங்ஸ் மூலமா தான் ஒரு ஒரு பரிசுத்தவான்களுடைய நெற்றிகளையும் என்ன போடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், நெற்றிகள்ல முத்திரை போடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கு சகோதர சகோதரிகள். இன்னைக்கும் அவருடைய ரைட்டிங்ஸ் மூலமா தான் நெற்றிகள்ல முத்திரை போடப்படுது, இனியும் அப்படித்தான் போடப்படும் சகோதர சகோதரிகள். சோ அப்போ அறுவடையினுடைய வேலை நிறைவேறாதபடிக்கு தடுக்கவே முடியாது. இதுக்கு 2 நம்ம நிரூபணம் காண்பிச்சோம். அப்போ கேள்வி ஒன்று வருது, ஆமோஸ் 9:13, யோவான் 9:4, வெளிப்படுத்தின விசேஷம் 13:17, இவைகள் தடுத்து நிறுத்தப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த அறுவடை வேலை என்ன? இவைகள் நிறுத்துவதற்காக காண்பிக்கப்படக்கூடிய காரியம் இந்த அறுவடையில எந்த காரியத்தை உள்ளடக்கியது? இப்பதான் நம்முடைய பாடத்துல இந்த தலைப்பினுடைய முதலாம் பாகத்துக்குள்ள போறோம். இதுவரைக்கும் அறுவடையின் முடிவில் என்கிற தலைப்புல முடிவு எப்படி சம்பவிக்கும்னு யோசிச்சோம். ஆனா இந்த முடிவை ஒருத்தர் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா அறுவடைனா என்ன, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு சகோதர சகோதரிகளே. சரி, அப்ப அறுவடை என்று சொல்லும் போது நம்முடைய அடிப்படை வேதாகம சத்தியங்கள்லேயே இதை ஒரு பாடமாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். வேதாகமத்தில் காணப்படக்கூடிய அறுவடைகள் என்று சொல்லி சகோதர சகோதரிகளே, ஆனா நம்ம சுருக்கமா சொல்லிட்டோம் அப்படின்னா, தேவன் இந்த மனுக்குலத்திற்காக ஏற்படுத்திட்ட தெய்வீக திட்டம், மனுஷனுடைய ரட்சிப்புக்காக ஏற்படுத்திட்ட தெய்வீக திட்டத்தை தான் உருவக பாஷையில அறுவடை என்று தேவன் காண்பித்திருக்கிறார். இந்த முழு மனுக்குலத்துக்காக தேவன் இந்த மனுஷனை உருவாக்குற விஷயத்துல 2 ஏற்படுத்திட்டார். ஒன்னு பெரிதான ரட்சிப்பு, இன்னொன்னு பொதுவான ரட்சிப்பு. இந்த 2 அறுவடை என்பது யார் பெரிதான ரட்சிப்புக்கு உரியவர்கள், யார் பெரிதான ரட்சிப்புக்கு உரியவர்கள் அல்ல, பிரிக்கிறார். யார் பொதுவான ரட்சிப்புக்கு உரியவர்கள், யார் பொதுவான ரட்சிப்புக்கு உரியவர்கள் அல்ல. அறுவடை என்ன செய்யும்? பிரிக்கும். நாம என்ன தானியங்கள் போடுறோமோ அந்த தானியங்கள்ல உண்மையான தானியங்கள் மட்டும் வெளியே வரும், தானியங்கள் போல காணப்படக்கூடிய மற்ற விஷயங்கள், அது இரண்டுக்கும் பிரிவை ஏற்படுத்துவதுதான் அறுவடை. அப்ப தேவன் மனுஷனுடைய தெய்வீக திட்டத்துல யார் பரலோக ரட்சிப்புக்கு, அதாவது பெரிதான ரட்சிப்புக்கு உரியவர்கள், உரியவர்கள் அல்ல என்பதை பிரிக்கிறார், அல்லது வேற வார்த்தை சொல்லிட்டோம்னா சேகரிக்கிறார், அல்லது வேற வார்த்தை சொல்லிட்டோம்னா களஞ்சியத்துல சேர்க்கிறார் சகோதர சகோதரிகள். இதுதான் அறுவடை என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். மனிதர்களுக்காக தேவன் ஏற்படுத்திட்ட தெய்வீக திட்டத்தின் விஷயங்கள்ல சகோதர சகோதரிகள், இந்த பிரித்தெடுத்தல்களுக்கு தேவன் சில காலங்களையும் சில யுகங்களையும் ஏற்படுத்திட்டார். உதாரணத்துக்கு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லும் போது யூத யுகத்தையும் சுவிசேஷ யுகத்தையும், பொதுவான ரட்சிப்பு என்று சொல்லும் போது அது மேசியாவின் யுகத்துக்கும் அங்க பிரித்தார். இந்த யுகத்தை தேர்ந்தெடுத்து, காலங்களை தேர்ந்தெடுத்து, அதுல சில விசேஷமான ஜனங்களையும் தேர்ந்தெடுத்தார். இப்ப உதாரணத்துக்கு முதலாவது நம்முடைய பாடம் பெரிதான ரட்சிப்புக்குரிய விஷயமா இருக்கிறதுனால இந்த பெரிதான ரட்சிப்புக்கு தேவன் தெரிந்தெடுத்த காலங்கள் சொல்லி பார்க்கும் போது யூத யுகம் மற்றும் சுவிசேஷ யுகம். இந்த யூத யுகத்துல தேவன் யாரை தேர்ந்தெடுத்தார், செலக்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த முழு மனுக்குலத்துல யூதர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த யூதர்களுக்கு மாத்திரமே தேவன் இந்த பரலோக ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்துட்டார். இந்த பரலோக ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் இந்த பெரிதான ரட்சிப்புக்காக அவர்கள் கிட்ட தீர்க்க தரிசிகளை கொண்டு விதைத்தார். விதைக்கப்பட்டுச்சு, வளர்ந்தாங்க. ஆனா வளர்ந்து அறுவடையின் வேலை என்று வரும்போது, அறுவடையினுடைய காலம் என்று வரும்போது, அந்த விதைப்புக்குண்டான நிலத்துல விளையக்கூடிய பலன்கள் ரெண்டு விதமா இருந்துச்சு. பரலோக ஆசீர்வாதத்தை தேவன் யூத யுகத்துல யூதர்களுக்காக கொடுத்துட்ட அந்த காலப்பகுதியில விளைந்திட்ட ஜனங்கள் யூதர்கள் மத்தியில ரெண்டு வகுப்பாரா காணப்பட்டாங்க. கர்த்தருடைய முதலாம் வருகையில விதைப்புக்குண்டான விளைச்சல் ரெண்டு பாகமா காணப்பட்டுச்சு. என்ன பாகம்? கர்த்தர் சொல்றார், மன்னிக்கணும், யோவான் ஸ்நானகன் சொல்றார் மத்தேயு 3:12
தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினால் சுட்டரிப்பார் என்றான்.
பாருங்க, விதைக்கப்பட்ட விதை அந்த விளைச்சல் நிலத்துல ரெண்டு பாகம் காணப்பட்டுச்சு, ஒன்னு கோதுமை ஒன்னு பதர். பரலோக ஆசீர்வாதத்தை தேவன் யூதர்களுக்கு கொடுத்தார். ஆனா அதை பெற்றுக்கொண்டுட்ட ஜனங்கள் அனைவரும் பரலோக ஆசீர்வாதத்துக்கு போய் சேர்வதற்கு தகுதியாக காணப்படல. அவர்கள் மத்தியில இரண்டு வகுப்பார் காணப்பட்டாங்க. அதைத்தான் கர்த்தர் கோடிட்டு காண்பிச்சார். நாத்தானியல பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ர வேலன். அதே சமயத்துல யூதர்கள் மத்தியில யார் கூட காணப்பட்டாங்க? போலியான யூத மத அமைப்புகளை சார்ந்துட்ட பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் அவருக்கு பின்னாடி போயிட்ட ஜனங்கள். இவைகளை இன்னும் கர்த்தர் பிரிச்சு எப்படி காண்பிச்சார்னா, மத்தேயு 23:13
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை.
பாருங்க, இதுதான் அந்த ரெண்டு பிரிவு, அதுதான் ரெண்டு விளைச்சல். அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது இல்ல, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்ல. கோதுமை பதர், கர்த்தருடைய முதலாம் வரிகளை ரெண்டா பிரிக்கிறார். அறுவடை நடந்தது சகோதர சகோதரிகளே. ஆனா தேவன் இந்த யூதர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்துட்டதுனால 144,000 எண்ணிக்கை யூதர்கள் மத்தியில காணப்படல. சொற்பமான எண்ணிக்கை தான் பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய விதத்துல தகுதியாக காணப்பட்டாங்க கர்த்தருடைய முதலாம் வருகையில. இப்ப தேவன் மறுபடியும் இந்த வாய்ப்புக்கு அடுத்து ஒரு ஃபீல்டு சூஸ் பண்றார். அதுதான் சுவிசேஷ யுகத்துல காணப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள். இப்போ சேம் யூத யுகத்தின் விஷயத்துல சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடையில நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த ரெண்டு யுகமும் தேவன் செய்யக்கூடிய வேலை ஒரே நோக்கத்துக்காக, 144,000 பேருக்காக. இந்த ரெண்டு யுகமும் தேவன் செய்யக்கூடிய வேலை ஒரே நோக்கத்துக்காக. ஒருத்தர் சுவிசேஷ யுகத்தினுடைய காரியங்கள், அறுவடையினுடைய விஷயங்களை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும்னா அவர் கண்டிப்பா எதை பார்க்கணும் அப்படின்னா யூத யுகத்தின் அறுவடையை. ஏன்னா யூத யுகத்தின் அறுவடையில வந்திருந்தார் கர்த்தரேசு, அதே தான் சுவிசேஷ யுகத்திலையும் கர்த்தரேசு வந்திருப்பார். யூத யுகத்தின் அறுவடையில சத்தியம் பரிசுத்தமாக வெளிப்பட்டது, அதே போல சுவிசேஷ யுகத்திலையும் பரிசுத்தமான சத்தியங்கள் வெளிப்படும் அறுவடையினுடைய காலத்துல. இந்த மாதிரி அநேக இணைகள் சொல்லிக்கிட்டே போலாம் யூத யுகத்தின் அறுவடைக்கும் சுவிசேஷ யுகத்தின் அறுவடைக்கும். சரி, இப்ப பாடத்துக்குள்ள கடந்து போயிடலாம். யூதர்களுக்கு தேவன் பரலோக ஆசீர்வாதத்தை முதலாவது கொடுத்தார். 144,000 கவுண்டிங் யூதர்கள், அந்த உண்மையுள்ள கபடற்ற உத்தம இஸ்ரேலுக்கு காணப்படல. தேவன் அடுத்ததாக இந்த வாய்ப்பை கிறிஸ்தவர்கள் புறஜாதி ஜனங்கள் மத்தியில் அங்கு அனுப்பினார். இந்த சுவிசேஷ யுகத்திலையும் விதை விதைக்கப்பட்டது, அறுவடைக்கு விதை விதைக்கப்பட்டது. கர்த்தர் சொல்றார், ஓமையில ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான். கர்த்தரேசு இந்த பூமியில வந்திருந்தப்ப விதைகள் விதைக்கப்பட்டுச்சு, அவரை தொடர்ந்து அப்போஸ்தலர்களும் விதைச்சாங்க பரலோக ஆசீர்வாதத்துக்காக. ஆனா இப்படி விதைச்சிட்ட விளை நிலம் கிறிஸ்தவர்கள் மத்தியில விளைச்சல் எப்படி காணப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, யூத யுகத்துல காணப்பட்ட மாதிரியே இங்கேயும் காணப்பட்டுச்சு. எப்படி யூத யுகத்துல ரெண்டு பாகமா விளைச்சல் காணப்பட்டுச்சோ, அதே போல சுவிசேஷ யுகத்தின் அறுவடையில போய் பார்க்கும் பொழுது இங்கேயும் விளைச்சல் ரெண்டு பாகமா காணப்பட்டுச்சு. பரலோக ஆசீர்வாதத்தை சபை வாய்ப்ப 144,000 பேரை எல்லா கிறிஸ்தவர்களும் பெற்றுக் கொள்வாங்களா இந்த சுவிசேஷ யுகத்துலன்னு போய் பார்த்தா எல்லாரும் பெற்றுக் கொள்ளுகிற மாதிரி இல்ல. இதத்தான் கர்த்தர் கோடிட்டு காண்பிச்சார். மத்தேயு 13:30
அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார்.
ஆமா, கோதுமை மற்றும் களை. கோதுமை உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அங்கு அடையாளம், களை உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல, போலியான கிறிஸ்தவர்கள், பெயரளவிலான கிறிஸ்தவர்கள், சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இதே விஷயம் மறுபடியும் மத்தேயு 23:13 படிக்கிறோம். இவர்களும் இதே வேலைகள் தான் செய்யறாங்க. மத்தேயு 23:13,
மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை.
எப்படி அந்த யூத மத அமைப்புகள் தங்களுக்குள்ள யூதர்களை வச்சுட்டு பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடுத்தாங்களோ, அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவ பெயர் கிறிஸ்தவ அமைப்புகள் கிறிஸ்தவர்களை தங்களுக்குள்ளாக வைத்துட்டு இவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது இல்ல, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறது இல்ல, தடுக்கிறாங்க. இப்பதான் கர்த்தர் சொல்றார், பிரிக்கிறார். தேவன் சொல்றார் வெளிப்படுத்தல் 18:4, வசனம் வாசிச்சிடுங்க. வெளிப்படுத்தல் 18:4,
பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள்.
அவளை விட்டு வெளியே வாருங்கள். பிரிக்கிறார் கோதுமை மற்றும் களை. அன்பான சகோதர சகோதரிகள், சரி, இப்படியாக பிரித்தெடுக்கப்படக்கூடிய கோதுமை மணிகள் அறுவடையினுடைய முதலாவது பாகம் இது. பெயர் கிறிஸ்தவ மண்டலத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு கர்த்தர் பிரிக்கிறார். பிரிக்கப்படக்கூடிய கோதுமை மணிகள் வெளியே வராங்க, கோதுமை களை. இவை இப்படி பிரிக்கிறதுக்கான டூல், கருவி, அதை எதுன்னு சொல்லி பார்க்கும்போது அது சத்தியமே. யூத யுகத்திலையும் இந்த அறுவடைக்கு உண்டாக பயன்படுத்தப்பட்ட கருவி சத்தியம், அடையாளத்துல தூற்றுக்கூடை என்று வாசிக்க முடியும். சுவிசேஷ யுகத்திலையும் இந்த பிரித்தெடுதலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி கருக்குள்ள அறிவாள், இதுவும் சத்தியத்துக்கு அடையாளம். எப்படி கர்த்தர் சொன்னார் முதலாம் வரிகளை யூத யுகத்தின் அறுவடையின் மத்தியில, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில, யூதர்கள் மத்தியில, நீங்க என்னுடைய மாம்சம் புசிக்கலன்னா உங்களுக்கு ஜீவன் இல்ல. எல்லாரும் போயிட்டாங்க. 12 பேரை பார்த்து கர்த்தர் கேட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போறதுக்கு மனசா இருக்கிறீங்களா அப்படின்னா, அவர் சொல்லிட்ட சத்தியமே அங்க பிரிவை ஏற்படுத்துச்சு. அதே சேம் பேரலல் இங்க சுவிசேஷ யுகத்தின் அறுவடை, இந்த பிரித்தெடுக்கப்படுதலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கருக்குள்ள அறிவால், இதுவும் சத்தியம் தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில போயிட்டு உண்மையான சத்தியத்தை பேசும்போது 53 ஃபாலோ அப் கிளாஸ்ல நரகம், ஆத்துமா, திரித்துவம் இந்த பாகங்கள்லாம் எடுக்கும்போது அங்க உள்ள ஜனங்கள் என்ன ஆகுறாங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 53 கிளாஸ் வரைக்கும் வந்துடுறாங்களான்னு கேட்டா, இல்ல, அங்க பிரிக்கப்படுது, ஒரு பெரிய செப்பரேஷன் நடக்குது அங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தை விட்டு வர்றதுக்கு மனசு இல்ல. சொல்லப்படக்கூடிய சத்தியம் ரெண்டு வேளை பண்ணும், ஒண்ணு அந்த அமைப்பை விட்டு அவங்களை முழுசா வெளியே கொண்டு வரும், இல்ல நம்ம பேசுற சத்தியமே அவர்கள் போய் அந்த அமைப்புக்குள்ள இன்னும் இறுக்கமாகும். அவர்கள் பாஸ்டரோட ரொம்ப போய் நெருங்கிடுவாங்க, இவங்க எப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு. சத்தியம் ஒன்னு பிரிக்கும், இன்னொன்னு அவங்களோட போய் இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் கருக்குள்ள அறிவால் அன்பான சகோதர சகோதரி. இப்போ பாடத்தினுடைய அடுத்த பாகம், அறுவடை பிரித்தெடுக்கப்படுதல். இப்படியாக தேவன் இந்த கடைசி நாட்கள்ல அறுவடையின் வேலையில நம்மளை கூட பிரித்தெடுத்தார். எங்க இருந்து? பெயர் கிறிஸ்தவ மண்டலத்திலிருந்து. களையிலிருந்து கோதுமையாக நம்மளை பிரித்தெடுத்தார். ஆனா அப்படி பிரித்தெடுத்துட்டாமோ பரலோகம் போயிடுறோமா? பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டா பரலோகம் போயிடலாமா? பரலோகம் போயிட முடியுமா? பாருங்க, அறுவடைனா களஞ்சியத்துல சேர்க்கக்கூடிய வேலை. அறுவடைனா என்ன? பிரித்தெடுத்தல். எதிலிருந்து? களையிலிருந்து. களை, பெயர் கிறிஸ்தவ மண்டலம், பொய்யான போதனை, இவைகள்ல இருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டார்? பிரிச்சு எடுத்துட்டார். நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகத்தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இப்படி வந்துட்டா நாம எல்லாரும் பரலோகம் போயிட முடியுமான்னு கேட்டா முடியாது, முடியாது. யூத மத அமைப்பை விட்டு வெளியே வந்த எல்லா யூதர்களும் எங்க போயிடல? பரலோகம் போயிடல. அறுவடை அதோட நிக்கல. அறுவடைக்கு ரெண்டு பாகம் இருக்கு. ஒன்னு, டயர் கிறிஸ்தவ மண்டலத்திலிருந்து வெளியே வந்துட்டா மாத்திரம் பத்தாது. இது அறுவடையினுடைய முதலாவது பாகம். இன்னொரு பாகம் இருக்கு அறுவடையில, அது ரொம்ப முக்கியமான பாகமா இருக்கு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ரட்சிப்பின் விஷயத்துல. இந்த பாகம் பத்தி ரோமர் 8:29 பேசுது.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
பாருங்க, குமாரனுடைய சாயலுக்குள்ள அவர்கள் நாளுக்கு நாள் என்ன ஆகணும்? வளர்ந்து முழுமை அடையணும். அறுவடை என்று சொல்லிட்டா நாம இதுவரைக்கும் நம்முடைய பார்வை எப்படியாக மாத்திரம் இருந்ததுன்னா முதலாவது பாகத்துல மாத்திரம். அவர்கள் பாபிலோனை விட்டு வெளியே வரணும், யூத மத அமைப்பை விட்டு வெளியே வரணும். ஆனா அது மட்டும் அறுவடை என்ற வார்த்தைக்குள்ள பொருந்தி வரல. அது ஒரு பாகம். அதற்கு நிகராக இன்னொரு பாகம் இருக்கு. அப்படி வெளியே வந்துட்ட ஜனங்கள் கிறிஸ்துவின் சாயல்ல என்ன ஆகணும்? முழுமை அடையணும். கிறிஸ்துவின் சாயல்ல முழுமை அடையணும். இதை பத்தி பிரதர் ரசல் ரீப்ரிண்ட் 60:23 பார்ட் பேசும்போது, ஹார்வெஸ்ட்ல ரெண்டு பார்ட் இருக்கு, ஒன்னு பாபிலோனை விட்டு வெளியேறுதல், இன்னொன்னு கிறிஸ்துவின் சாயல்ல அடையுதல். இது முழுமை தான் அறுவடை. அன்பான சகோதர சகோதரிகளே, இதே விஷயத்துல ரீப்ரிண்ட் 10:69 அவர் எப்படி பிரித்து பேசுறார்னா, முதிர்ந்த கோதுமை, முதிராத கோதுமை. முதிர்ந்த கோதுமை தான் பரலோகம் போக முடியும், முதிராத கோதுமை பரலோகம் போகாது. வசனங்கள் எங்க நிருபணம் இருக்குன்னா வெளிப்படுத்தின 14:15 பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுப்புக்கு ரெடியா இருக்கு. பூமியின் பயிர் முதிர்ந்தது அப்படின்னா கிறிஸ்துவின் சாயல்ல முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். இதுதான் அறுவடையினுடைய இரண்டாம் பாகம் சகோதர சகோதரிகளே. இதே விஷயம் மறுபடியும் பவுல் கன்ஃபார்ம் பண்றார். பாபிலோனை விட்டு வெளியே வந்தா மாத்திரம் பத்தாது, கிறிஸ்துவின் சாயல்ல முழுமை அடையணும். எங்க வாசிக்கலாம்? 1 Corinthians 3:6-7.
நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும்.
பாருங்க, விளைய செய்யக்கூடிய விஷயத்துல ரெண்டு பார்ட் முன்னாடி நடக்கணும். ஒன்னு நடப்படுதல், இன்னொன்னு நீர் பாய்ச்சப்படுதல். நடப்படுதல் குறிக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஹார்வெஸ்ட்ல பாபிலோனை விட்டு வெளியே வர்றது, தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவது. ஆனா இப்படி பண்ணிட்டா மாத்திரம் பரலோகம் போயிட முடியுமான்னு கேட்டா அவர்கள் நீர் பாய்ச்சப்படணும். குமாரனுடைய சாயலுக்குள்ள நாளுக்கு நாள் வளர்ந்து முழுமை அடையணும். இப்படி முழுமை அடையும் போதுதான் அவர்கள் பரலோகம் செல்ல முடியும். நிருபணம் இருக்கா பிரதர்? இப்படி ரெண்டு பார்ட் நடந்தா தான் பரலோகம் போக முடியும். சுவிசேஷ யுகத்துல அறுவடையினுடைய விஷயங்களை புரிந்து கொள்ளணும்னா மறுபடியும் நம்ம எங்கதான் போகணும்? யூத யுகத்தின் அறுவடை. யூத யுகத்தின் அறுவடையில பார்த்தோம் அப்படின்னா, யூத அமைப்பை விட்டு வெளியே வந்தாங்க கர்த்தர் இயேசுவின் பின்னாடி சீஷர்கள், முக்கியமா 12 அப்போஸ்தலர்கள். ஆனா 12 அப்போஸ்தலர்களும் பரலோகம் போயிட்டாங்களான்னு கேட்டா அதுல ஒருத்தர் என்ன ஆனார்? அந்த பரலோக ஆசீர்வாதத்தை இழந்தார். என்ன அர்த்தம்? 10 பார்ட் முடிஞ்சிச்சு. 12 அப்போஸ்தலர்கள் வெளியே வந்தாங்க யூத மத அமைப்பை விட்டு கர்த்தர் பின்னாடி அவருடைய அடிச்சுடுகளை பின்பற்றி நடப்பதற்கு. ஆனா அவர்கள் மத்தியில கூட ஒரு செப்பரேஷன் போச்சு. எப்படி? கிறிஸ்துவின் சாயல் வளர்ற விஷயத்துல. இதுதான் ஹார்வெஸ்டுடைய ரெண்டாவது பார்ட். இது நிறைவேறணும். அதே தான் நம்ம மத்தியில கூட சகோதர சகோதரிகளே. நாம பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டா மாத்திரம் பத்தாது, கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள வளரும். இதுல ஒரு செப்பரேஷன் இருக்கு. முதிர்ந்த கோதுமை, முதிராத கோதுமை. இது ஓமையில கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார். மத்தேயு 13:47-48 வாசிக்க முடியும்.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள்.
ஹார்வெஸ்டுடைய செகண்ட் பார்ட் மற்றும் ஃபர்ஸ்ட் பார்ட் கிளியரா இந்த ஓமை பேசுது. கடல்ல போடப்பட்ட வலை, கடல் உலகம் போடப்படக்கூடிய வலை சத்தியம், இந்த சத்தியத்தினால ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய மீன்கள் ஜனங்கள். ஆனா இந்த ஜனங்கள் மத்தியில ரெண்டு வகுப்பார் இருப்பாங்க, நல்லவைகள் ஆவாதவைகள். சேர்க்கப்படுவாங்க வலை மூலமா, சத்தியத்தின் மூலமாக உள்ள வருவாங்க. அப்படி உள்ள வந்துட்ட ஜனங்கள் மத்தியில ரெண்டு வகுப்பார் காணப்படுவாங்க. ஹார்வெஸ்டினுடைய இரண்டாவது பார்ட், நல்லவைகள் ஆகாதவைகள். இவைகள் மத்தியில கூட பிரிவு ஏற்படுத்தப்பட்டு நல்லவைகள் மாத்திரமே என்ன செய்யப்படும்னா களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். சகோதர சகோதரிகளே, சரி அப்ப கண்டுபிடிக்கிறோம், ஹார்வெஸ்ட் என்கிற வார்த்தைக்கு, அறுவடை என்கிற வார்த்தைக்கு ரெண்டு பாகம் இருக்கு. இப்ப பாடத்துல நம்ம ஆரம்பிச்ச மூன்று வசனங்களுக்குள்ள போகலாம். ஆமோஸ் 9:13, யோவான் 9:4, வெளிப்படுத்தின விசேஷம் 13:17, இவைகள் பேசுவது அறுவடையின் முதலாம் பாகம் அல்ல. இவைகள் பேசுவது அறுவடையினுடைய இரண்டாம் பாகத்தை. இவைகள் இந்த பூமியில சம்பவிக்கும் போது ராக்காலம் வரும், மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்றுக்கொள்ளும், மகா உபத்திரவம் இந்த அறுவடை வேலை செய்ய முடியாதபடிக்கு தடுக்கிறது. இவைகள் எல்லாம் இந்த பூமியில சம்பவிக்கும் போது ஹார்வெஸ்டினுடைய முதலாவது பாகம் ஏற்கனவே நிறைவேறி முடிந்து காணப்படும். அப்படின்னா சேர்க்கப்பட வேண்டிய மணிகள் ஏற்கனவே பாபிலோனை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்திருப்பாங்க. அவர்கள் இந்த பூமியில தங்களுடைய பலியின் ஜீவிய வாழ்க்கையில கடந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. கடைசி அறுவடையினுடைய முடிவு இரண்டாம் பாகம் நடப்பது தான் இந்த ராக்காலம் பேசுது. சகோதர சகோதரிகளே, இவைகளுக்கு நம்ம பைபிள்ல நிறைய நிரூபணங்கள் காண்பிக்கலாம். முதலாவது நிரூபணம், இது இரண்டாம் பாகத்தை பற்றி தான் பேசுது. 144,000 கடைசி மெம்பர் பாபிலோனை விட்டு ஏற்கனவே வெளியே வந்திருப்பாங்க, தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. அவர்கள் இந்த பலியின் ஜீவிய வாழ்க்கையில கடந்து போய்கிட்டு இருப்பாங்க. சபை இந்த பூமியில மாம்சத்துல 144,000 கடைசி அங்கம் நிற்கும். அப்போதான் இந்த ராக்காலம் வரும் என்பதற்கு நிழல்கள் இருக்கு. எலியா, எலிசா, எலியா அடையாளப்படுத்துறார் மாம்சத்துல உள்ள கடைசி அங்கம், மாம்சத்துல உள்ள கடைசி அங்கம். அங்கம் என்று நான் பொதுவா சொல்றேன், அங்கங்கள், அதுல கடைசி அங்கமும் இருக்கும். எலியா, எலிசா குறிக்கிறார் திரளான கூட்டம், மாம்சத்துல உள்ள திரளான கூட்டம். இவர்கள் இருவரையும் பிரிப்பது அக்னி ரதம் மற்றும் அக்னி குதிரைகள். இந்த ராக்காலம் நிழல் எப்படி காண்பிக்கப்பட்டிருக்குன்னா, கடைசி அங்கம் ரெடியா இருப்பார் முதிர்ந்த நிலைமையில. அவர்கள் கூடவே யாரு இருப்பாங்கன்னா முதிராத கோதுமைகளும் இருக்கும். இவர்கள் மத்தியில பிரிவை ஏற்படுத்துவதே இந்த அக்னி ரதமும் அக்னி குதிரையும் தான். சகோதர சகோதரி, அநேக நிழல்கள். அடுத்த நிழல் கிதியோன். 32,000 பேர் யுத்தம் பண்றதுக்கு முதல்ல புறப்பட்டாங்க. ஆனா தேவன் பிரித்தார், பயமும் திகிலும் உள்ளவங்க ஓடிடுங்க, இது யுத்தம். ஓடிட்டாங்க 22,000 பேர், 10,000 பேர் மட்டுமே கிதியோன் கூட இருந்தாங்க. தேவன் சொல்றார், இல்ல கிதியோன் இது கூட அதிகம், நான் உனக்கு டெஸ்ட் வைக்கிறேன், நீ தண்ணீர்கள் அண்டைக்கு கூட்டிட்டு போ, அங்க தண்ணி குடிக்கிற விதம் வச்சு யார் உன்னோடு கூட யுத்தம் வரணும்ன்றதை நான் சொல்றேன். குடிச்சாங்க, தங்களுடைய நாவை நேரடியாக தண்ணியில வச்சு நாய் போல ஒரு 300 பேர். தேவன் அங்க கூட ஒரு பிரிவினை ஏற்படுத்திட்டார், 300 பேர் மாத்திரமே அந்த யுத்தத்துக்கு தகுதியானாங்க. இவைகள் எல்லாம் எதற்கு அடையாளம், அதே ராத்திரியில யுத்தம் நடந்தது. கிதியோனும் அவரோடு கூட இருந்த 300 பேரும் அந்த யுத்தத்துல ஜெயம் கொண்டாங்க. இன் ஃபியூச்சர் ஆட்டுக்குட்டியானவுடனே ஒரு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்துல கிதியோன் கர்த்தரோடு கூட அங்க அந்த யுத்தத்துல பங்கெடுக்க போறக்கூடிய பரிசுத்தவான்கள் அதற்கு முன்னாடி பிரிக்கப்படுவாங்க. தண்ணி குடிக்கிற விதம் வச்சு, அவர்களுடைய மனநிலைமைகள் வச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்க செப்பரேஷன் ஆயிடுக்கும். இந்த யுத்தம் கடைசி கால பாத அங்கத்தினர்களையும் திரள் கூட்டத்தையும் பிரிச்சிடும். இந்த ராக்காலம் இரண்டாவது பாகம் அறுவடையில் இன்னொரு நிழல் இருக்கு. மணிக்கணும், இதை நிழல் சொல்ல முடியாது, இது ஒரு ஓமை. புத்தியுள்ள கண்ணிகள், புத்தி இல்லாத கண்ணிகள். இதோ மணவாளன் எதை குறிக்குது? அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் பொழுது அது வரைக்கும் ஆயத்தமாக முதிர்ந்த நிலைமையில உள்ள கோதுமை, முதிராத நிலைமையில உள்ள கோதுமை, ரெண்டு பேரும் கன்னிகை தான். புத்தி உள்ளவங்களும் கன்னிகை தான், புத்தி இல்லாதவங்களும் கன்னிகை தான். இவங்களும் கோதுமை தான், இவங்க கூட கோதுமை ஆகிறதுக்கு வந்தவங்க தான், ஆனா முழுசு ஆகல, முதிரல, முதிர்ந்த கோதுமை ஆகல. முதிர்ந்த கோதுமை போயிட்டாங்க மனவளன் கூட, முதிராத கோதுமை விடப்பட்ட செப்பரேஷன், ஆறுடையினுடைய இரண்டாவது பாகம். அடுத்த நிழல் சொல்லிட்டோம்னா தானியல் மூன்றாம் அதிகாரம் மற்றும் தானியல் அஞ்சாம் அதிகாரம். அந்த அனனியா அசரியா மீஷாயில் அடையாளப்படுத்துறாங்க கடைசி கால பாத அங்கத்தினர்கள் மட்டும், மாம்சத்துல சபை மட்டும், உண்மையுள்ள பரிசுத்தவான்கள் மட்டும் பிரித்து தனியா நிப்பாங்க. திரள் கூட்டம், இரண்டாம் மரணம், யாரும் இல்லை, தனியா செப்பரேஷன் பண்ணி நிப்பாட்டிருப்பாங்க. இதே நிழல் அடுத்து பார்க்கும்போது தானியல் அஞ்சாம் அதிகாரத்துல அவர் மெனே மெனே தெக்கேல் உபார்சின், இந்த விளக்கங்களை கூற வரக்கூடிய கடைசி தானியல், வயசான தானியல், முதிர்ந்த தானியல், இது கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற முதிர்ந்த கோதுமை மணிகள், செப்பரேட், பாத அங்கத்தினர்கள், உண்மையான பரிசுத்தவான்கள் மட்டும், கூட திரள் கூட்டம் கிடையாது, மற்ற யாரும் கிடையாது, தனியா தனிமைப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, பிரித்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஹார்வெஸ்டுடைய இரண்டாவது பார்ட், ராக்காலம் சம்பவிக்கும் போது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க, தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. இன்னும் அநேக நிலைகள் சொல்லலாம். கடைசியா சிம்சோன், அந்த ரெண்டு தூண்களுக்கு நடுவே கட்டப்பட்ட சிம்சோன், அவர்கள் மூலமாக அழிவு வரக்கூடிய இந்த ரெண்டு தூண்கள் மேல கட்டப்பட்ட பெரிய அந்த மண்டபம், இவைகள் அடையாளப்படுத்தது இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலம். ரெண்டு பெரிய தூண்கள், ரெண்டு பெரிய அமைப்புகள், இவர்கள் நடுவே கண்கள் குருடாக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய சிம்சோன் அடையாளப்படுத்துறாரு கடைசி கால பாத அங்கத்தினர்கள் மட்டும், தேவனுடைய பரிசுத்தவான்கள் மட்டும், திரள் கூட்டம் கிடையாது, மற்ற யாரும் கிடையாது. இவைகள் எல்லாம் நமக்கு காண்பிக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில ராக்காலம் வரும்போது அது முதிர்ந்த கோதுமைக்கும் முதிராத கோதுமைக்கும் ஏற்படக்கூடிய பிரிவு. அதற்கு முன்னதாகவே பாபிலோனை விட்டு சபையினுடைய கடைசி அங்கம் வெளியே வந்துடுக்கும், வெளியே வந்து தேவனோடு உடன்படிக்கை செய்து அறுவடையுடைய முதலாம் பாகம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கும். ப்ரூஃப் இருக்கு, இன்னொரு ப்ரூஃப், பரிசுத்த ஸ்தலம். தேவன் இந்த கிறிஸ்து பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய குறைவுள்ள மூளைக்கு ஒரு கட்டடம் காண்பிச்சார், ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவை பத்தி இன்ச் பை இன்ச் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் கொடுத்துட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம், ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் குறிக்குது கிறிஸ்து உருவாகுதல், எப்படி எப்படி கிறிஸ்து உருவாவாங்க, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், கிறிஸ்து உருவாகி பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய நிலைமை. பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு திரை இருக்கு, அதே போல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கூட ஒரு திரை இருக்கு. பரிசுத்த ஸ்தலம் குறிக்குது தேவனோடு உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு நிலை, தெரிந்து கொள்ளப்படக்கூடிய நிலை, பரிசுத்தவான்கள் என்கிற நிலை. ஆரம்பிச்சது இந்த ஆசரிப்பு கூடாரம் கர்த்தர் விஷயத்துல, முதலாவது பிரதான ஆசாரியன் நுழைஞ்சார். அடுத்து ஆரம்பிச்சது பெந்தகோஸ்தே நாள்ல அவருடைய பின்னடியார்கள் 144,000 பேர் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி பரிசுத்தவான்களாக இந்த பூமியில, மன்னிக்கணும், ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலம் குறிக்குது, உடன்படிக்கை பண்ணி இந்த பூமியில மாம்சத்துல வாழ்ந்துட்ட ஜனங்கள், அவர்கள் நுழைஞ்ச உடனே என்ன செய்யணும்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி முன்னேறி கடந்து போகணும். அது குறிக்குது இந்த பூமியில உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பலியின் ஜீவிய வாழ்க்கையில அவர்கள் கடந்து போகக்கூடிய பாதை. இவர்கள் கடந்து முன்னோக்கி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரையை கடக்கணும். இந்த பூமியில அவர்கள் வாழ்ந்துட்ட வாழ்க்கை தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பாகம். ஆரம்பிச்சாங்க பெந்தகோஸ்த நாள்ல இருந்து உள்ள நுழையறதுக்கு. இப்ப கடைசி 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 144,000 கடைசி அங்கம், அவர் நுழைஞ்சா முதல்ல எங்க நுழையணும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையணும். நுழைஞ்சிடுவார், நுழைஞ்ச உடனே சபை முடிஞ்சிடுமா, இல்ல, அவர் நுழைஞ்சி அவர் எதுவரைக்கும் பிரவேசிக்கணும், அவருடைய ஜீவியம் இந்த பூமியில முதிர்ச்சி அடையணும், கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள வளரணும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு மகா பரிசுத்தலத்தை நோக்கி அவர் பிரவேசிக்கணும், பிரவேசிக்கணும். இந்த பூமியில தான் இருப்பார், இந்த பூமியில தான் இருப்பார், அந்த கடைசி அங்கம் இந்த பூமியில தான் இருக்கும். தெரியாது, தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனாலதான் பைபிள்ல கிறிஸ்துவுக்கு பேர் என்னன்னா ரகசியம், ரகசியம், யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் முடியறது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. சகோதர சகோதரிகளே, இது ரகசியம். இன்னைக்கு இந்த ஹாலில் 1000 பேர் கிட்ட வந்திருக்கலாம், ஆனா 1000 பேர்ல எத்தனை பேர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்கலாம், நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம், நம்ம கூட தூங்கி இருக்கலாம், நம்ம கூட கட்டி குடிச்சிருக்கலாம். எத்தனை பேர் அழியாமைக்கு போறவங்க தெரியாது. நாம வெளிப்படையா பார்த்துட்டு இவரு அவரு இவரு லிஸ்ட் போடலாம். கிறிஸ்து ரகசியம் உண்மை தேவனுக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியும், உருவாக்கப்படுதல் அவருக்கு தான் தெரியும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அறுவடையினுடைய முதலாவது பாகம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கும். இந்த ராக்காலம் சம்பவிக்கும் போது சகோதர சகோதரிகளே, இதற்கு நிரூபணம் இருக்குது. மறுபடியும் அதே வசன பகுதிகள் தான் உங்கள்கிட்ட காண்பிக்க முடியும். வெளிப்படுத்தல் 14:15 பூமியின் பயிர் அறுப்புண்டது குறிக்குது சபையினுடைய முடிவு, எண்டு, மகிமையாக்கப்படுதல். ஆனா அதற்கு முன்னாடி வெளிப்படுத்தினல் 7:3 வசனம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். பரிசுத்தவான்களுடைய நெற்றிகள்ல முத்திரை போடப்பட்டிருக்கும். இந்த முத்திரை போடப்படுதல் என்பது மாம்சத்தில் நடக்கக்கூடிய வேலை, மாம்சத்தில் நடக்கக்கூடிய வேலை. எசேக்கியேல் 9:4 வசனம் அதுவும் மாம்சத்தில் நடக்கக்கூடிய வேலை. 1,44,000 நெற்றிகள்ல முத்திரை போடப்பட்டிருக்கும், அது முடிஞ்சிடும், அதுல எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. முடிஞ்சி அவர் இந்த பூமியில தான் அவருடைய ஜீவியத்தை ஓடி முடிப்பார். ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, அது அருமையாக முடியும். ஆனா அது யாருக்கு வெளியே தெரியாத சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு பார்ட் பத்தி கர்த்தரேசு சுருக்கமா ஒரு வசனத்துல பேசிட்டார். நமக்கு பரிச்சயமான வசனம் யோவான் 3:5 இந்த ரெண்டு பார்ட் பத்தி பேசப்பட்டது.
இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்.
கிறிஸ்து ரெண்டு பார்ட். ஒன்னு, அவர் முதல்ல பிறக்க வேண்டியது எதுல அப்படின்னா ஜலத்துல. நெக்ஸ்ட் ஆவியில. ஜலத்துல பிறக்கிறதுக்குரியது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல். நெக்ஸ்ட் அவர் ஆவியில பிறக்கிறது குறிக்குது மகிமையாக்கப்படுதல், மகிமையாக்கப்படுதல். அவர் மறிச்சிடுவார். ஹார்வெஸ்டினுடைய முதல் பாகம் முடிவு என்று சொல்லிட்டா இப்ப எதுல முதல்ல முடிவு வரணும், ஜலத்துல பிறக்கிறதா ஆவியில பிறக்கிறதா? முதல்ல எதுல பிறக்கணும்? முதல்ல ஜலத்துல பிறக்கணும். நெக்ஸ்ட் தான் அவர் எதுல பிறக்க முடியும்? ஆவியில பிறக்க முடியும் இல்லைங்களா? அப்ப கடைசி அங்கம் இந்த பூமியில வரும்போது அவர் முதல்ல எந்த அனுபவத்துக்குள்ள போவார்னா ஜலத்தினால் பிறத்தல் அனுபவத்துக்குள்ள போவார். அப்படி போனதுக்கு அப்புறம் அவர் இந்த பூமியில ஜீவிப்பார். பலியின் ஜீவிய வாழ்க்கையில அவர் கடைசியா என்ன பண்ணணும்னா ஆவியினால பிறக்கணும். ஆனா அவர் ஜலத்தினால் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில என்ன நடக்கும் பிரதர்? அறுவடை வேலையே போகாதா? சத்தியத்தின் வழி ஊழியங்களே போகாதா? நிறுத்தப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டா நோ, போகும், தொடர்ந்து போகும், தொடர்ந்து போகும். ஆனால் செனிப்பிக்கப்படுதல் என்பது அது நடக்காது. தேவன் ஒரு எண்ணிக்கை வச்சிருக்கிறார், 144,000 பேர். அந்த 144,000 கடைசி அங்கம் உள்ள நுழைந்து ஜலத்தினால் பிறந்து ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்த பிறகு அடுத்து இன்னொருத்தருக்கு ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்குமான்னு கேட்டா நடக்காது. வசனம் சொல்லுது நிருபணம், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டது. கிரீடம் கடைசி அங்கம் வாங்கிட்டாருன்னா, அவர் அதை தக்க வச்சுட்டார்னா, அந்த கிரீடத்துக்காக தேவன் இன்னொருத்தர் என்ன பண்ண மாட்டார், அழைக்க மாட்டார். இவர் எப்ப இந்த கிரீடத்தை இழக்கிறாரோ அப்பதான் தேவன் இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் இன்னொருத்தருக்கு என்ன செய்வார், செய்வார். அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்க, நான் சில விஷயங்கள் நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், சில தெய்வீக காரியங்களை தெளிவா எடுத்து பேசுவதற்கு நம்ம கிட்ட மூளை பத்தாது. அபூர்ணர்களா இருக்கிறதுனால நான் ஒரு ஆங்கிள் ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களை மத்தியில பேசுவேன், நீங்க எல்லாரும் ஒரே புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்வீங்களான்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, நாம எல்லாரும் ஒரே ஆவியில இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல இந்த விஷயங்கள் நம்ம பேசுறோம். கடைசி அங்கம் ஜலத்தினால பிறந்ததுக்கு அப்புறம், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்து கொண்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஜெனிப்பிக்கப்படுதல் இந்த பூமியில தேவன் செய்யறதில்ல. ஆனாலும் இந்த ஊழியங்கள், இந்த காரியங்கள் கடந்து போகும், வருவார்கள் சபைக்குள்ள. சகோதர ஐக்கியத்துக்குள்ள தேவன் அவர்களுக்கு என்ன செய்வார்? தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். ஆனா அதை பத்தி இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ல நம்மளால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. தேவன் அனுமதிக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு நான் நிழல் காண்பிக்கணும் அப்படின்னா, எலியா, எலிசா, எலிசா கூட இருந்தாங்க. 50 தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள், பலவான்கள் இருப்பாங்க கடைசி நாட்கள்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் முடிவுக்குள்ள கொண்டு வரலாம். இந்த பாடம் எதற்காக நாம தியானிக்கணும்? இந்த முடிவை குறித்து இவ்வளோ சீரியஸா. இனி காலம் நிறைய இருக்கு, சபையெல்லாம் முடியாது, அதெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்கு அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைச்சோம் வைங்களேன், நாம என்ன ஆயிடுவோம்? ஏமாந்து போயிடுவோம். முதலாம் பாகம் முடிவது யாருக்கும் தெரியாது சகோதர சகோதரிகளே. இரண்டாம் பாகம் சபையின் முடிவு, அது திடீரென்று வரும் என்று அநேக நிழல்கள் இருக்கு. 5 புத்தி உள்ள 5 புத்தி இல்லாத கண்டிகைகள் ஒன்னா தான் இருந்தாங்க, எல்லாரும் தான் தூங்குனாங்க. திடீரென்று தான் சத்தம் வந்துச்சு, இதோ மனவாளம், இதோ மனவாளம். திடீரென்று தான் செகண்ட் பார்ட் முடிவடையும், ராக்காலம் திடீரென்று வரும் சகோதர சகோதரிகள். நாம அப்ப நினைக்க வேண்டாம், சபை முடிய போகுது, ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. முதலாம் பார்ட் ஏற்கனவே முடிஞ்சிச்சு, வந்தாங்க உள்ளார. இரண்டாவது பார்ட் தான் இப்ப முடியுது. ஞாபகம் வைக்கணும், நாம எதிர்பார்க்கறது கடைசி எண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டா இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்துல சீரியஸ்னஸ் காண்பிக்கணும். இந்த முடிவெல்லாம் பத்தி பேசும்போது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும், எப்பயுமே வரும். இந்த அழைப்புக்குள்ள வந்து முதலாவது இந்த ஐக்கியத்துல கன்வென்ஷன் அட்டன் பண்ணும்போது நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ஒருத்தர் ஒன்னு சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார். ஆரம்பத்துல இந்த அழைப்புக்குள்ள வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவன் பத்தி தெரிஞ்சுக்கும் போது, தேவனுடைய குமாரன் பத்தி தெரிஞ்சுக்கும் போது, அவர் நமக்கு ஏற்படுத்திய தெய்வீக திட்டம் பத்தி தெரிஞ்சுக்கும் போது, அந்த திட்டத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பத்தி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த அழைப்பினுடைய உள்ள வந்ததுக்கு அப்புறம் போக 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 இந்த முடிவு பத்தி யோசிக்கும் போது, முடிவு நெருங்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? சந்தோஷம் வருமா? பயம் வரும். நம்முடைய முடிவு எப்படி இருக்கு, எப்படி போக போகுது நம்முடைய முடிவு? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா வாழ்ந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் முடிவு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்குதா? நம்ம அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்து கொள்வோமா? இடையில நிறைய இருக்கு, நிறைய அனுபவங்கள் வாங்க, விழுவோம், தேவன் தூக்குவார், மறுபடியும் விழுவோம், தேவன் மறுபடியும் கிருபை செய்வார், அநேக ஒத்தாசைகள் தருவார், அநேக பலப்படுத்துதல்கள் தருவார், அநேக விஷயங்கள், மன்னிப்பு, கிருபை, இரக்கம், அநேகம் இந்த அழைப்புல இந்த பலியஞ்சீவிய வாழ்க்கையில வாங்குறோம். ஆனா மறந்துடாதீங்க, ஒரு முடிவு இருக்கு எல்லாத்துக்கும். அந்த முடிவை பத்தி யோசிக்கும் போது நம்ம என்ன தான் ஆள் போறோம், நமக்குள்ள என்ன உருவாயிடுக்கு, நம்ம எவ்வளவு வேலை செய்யறோம், எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு ஓடுறோம், ஒடியாடுறோம், எவ்வளவு நாள் இந்த பூமியில இந்த பலியஞ்சீவிய வாழ்க்கையில இருந்தோம், எத்தனை வருஷம் கான்சன்ட்ரேஷன் லைஃப் ஆச்சு, எதுவும் முக்கியம் இல்ல. என்னத்தான் உருவாயிருக்கு உள்ளார, அதுதான் நம்முடைய முடிவு. முடிவு நாம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முடிவு எதிர்பார்க்க வேண்டியது உள்ளார. நம்முடைய முடிவு நமக்குள்ளார பார்க்கணும். ரெண்டே சாயல் தான், ஒன்னு நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். இது கிறிஸ்துவின் சாயல். ஆனா இதுக்கு டெட் ஆப்போசிட்டா போயிடக்கூடாது. நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி ஆழமான வார்த்தைகள் பேசுறது ரொம்ப ஈஸிங்க, அதை உட்காந்து கேட்கறது அதை விட ரொம்ப ஈஸி. ஆனா பேசிட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக மாறுவது என்பது அங்கத்தான் இருக்கு. தேவன் கிருபை செய்துட்டார் பெரிய பெரிய வார்த்தைகள் உங்கள் மத்தியில பேசுறதுக்கு. தேவன் தான் உதவி செய்யணும் நம் அனைவருக்கும், பேசிட்ட வார்த்தைகளுக்கு நாம் அனைவரும் உண்மை காண்பிக்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.